அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 19 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழக சட்டசபையில் நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடந்த மோதல் குறித்து மக்களின் கருத்துக்கள்.
கண்டிப்பா வந்து ரகசிய ஓட்டெடுப்பு தான் பண்ணிருக்கோம். சபாநாயகர் இது வந்து ப்ரோடி ஏடிஎம்கே மாதிரி நடந்துக்கிறாரு ஒழிய நடுநிலையாரமா அவர் நடந்துக்கலாம், கண்டிப்பா நடந்துக்கலாம்.
இலங்கையின் பெருவளை கடற்பகுதியில் பயணித்த படகொன்றில் ஏற்பட்ட விபத்து காரணமாக 11 பேர் வரை இறந்துள்ளது குறித்த செய்தி. நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் மரியம் மைக்கேல்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் பிடியில் உள்ள மொசுல் நகரின் மேற்கு பகுதியை விடுவிக்கும் நோக்கில் ஈராக் அரசு படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. இன்று அதிகாலையில் பாலைவனப் பகுதியை தாண்டி அமைந்துள்ள ஐஎஸ் நிலைகள் மீது தாக்குதல் நடத்த நூற்றுக்கணக்கான இராணுவ வாகனங்கள் வான்வழி ஆதரவுடன் முன்னேறின. இந்த நடவடிக்கை தொடங்கி முதல் சில மணி நேரங்களில் நகரின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த பல கிராமங்களை ஈராக்கிய படைகள் மீண்டும் கைப்பற்றின. இந்த தாக்குதல் நடவடிக்கை ஈராக் பிரதமர் ஹைதர் அல் அபாடி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். அந்த பகுதியில் சிக்கியுள்ள 1000+ பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் சமூக ஆர்வலர்களால் கூறப்பட்டுள்ளன.
வடகொரியாவின் தலைவர் கிம் ஜோங் உன்னின் ஒன்றுவிட்ட சகோதரனின் படுகொலை தொடர்பாக இன்னும் குறைந்தது 4 பேரை தேடி வருவதாக மலேசிய காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த கொலைக்கு பின்னால் வடகொரிய அரசு இருப்பதாக தென்கொரியாவின் ஐக்கிய விவகார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த வாரத்தில் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வைத்து ரசாயனம் தெளிக்கப்பட்ட சிறு நேரத்தில் கிம் ஜோங் நாம் இறந்தார். புதிதாக 4 ஆண்களை சந்தேக நபர்களாக இனம் கண்டுள்ள மலேசிய காவல்துறையினர் அவர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர்.
The four suspects are,
ஒரு பெண் உட்பட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தான் இந்த குற்றத்தில் பங்கேற்றதாக சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்த பெண் கூறியுள்ளார்.
ரஷ்யாவின் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஆர்வலரான விளாடிமிர் காராமுர்சா 2 காலத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்ததை தொடர்ந்து அவர் நாட்டை விட்டு சென்றுள்ளார். அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அறியப்படாத பொருள் ஒன்றின் நச்சு விளைவுகளால் அவர் அவதிப்பட்டு வந்ததாக மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன. வெளிநாட்டில் தொடர்ந்து குணம் பெறுவதற்கு விளாடிமிர் காராமுர்சா தன்னுடைய மனைவி மற்றும் மருத்துவ ஊழியர் ஒருவருடன் ரஷ்யாவை விட்டு சென்றுள்ளார்.
ஆளும் கட்சியான சானு பிஎஃப் எனப்படும் ஜிம்பாப்வே ஆப்பிரிக்க தேசிய ஐக்கிய பேட்ரியாட்டிக் முன்னணியும் ஜிம்பாப்வேயின் மக்களும் 2018 நடைபெறுகின்ற பொது தேர்தல்களில் தனக்கு சாத்தியமான வாரிசாக யாரையும் கருதவில்லை என்று ஜிம்பாப்வே அதிபர் ராபர்ட் முகாவே தெரிவித்திருக்கிறார். அவருடைய 93rd பிறந்த நாளை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை அரசு ஊடகத்திற்கு வழங்கிய பேட்டியில் அவர் இருக்கின்ற பதவியில் அமர்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு நபராக யாரையும் பெரும்பான்மையான ஜிம்பாப்வே மக்கள் பார்க்கவில்லை என்று முகாவே தெரிவித்திருக்கிறார். 1980 ஆண்டிலிருந்து இந்த மூத்த தலைவர் அதிகாரத்தில் இருந்து வருகிறார்.
அமெரிக்காவின் துணை அதிபராக பதவியேற்ற பிறகு மைக் பென்ஸ் மேற்கொண்டு வரும் முதலாவது வெளிநாட்டு பயணத்தின் போது ஜெர்மனியின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கும் டக்கோவில் உள்ள நாஜி சித்திரவதை முகாமை பார்வையிட்டுள்ளார். தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடன் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ள மைக் பென்ஸ் அந்த முகாமிலிருந்து உயிர் தப்பிய ஒருவரை சந்தித்ததோடு 2 உலகப் போரின் போது 40,000 கைதிகள் கொல்லப்பட்ட அந்த முகாமிற்குள் இருக்கும் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆளுநரை சந்தித்து நேற்று தனது அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். சட்டசபையில் நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வன்முறை ஏற்பட்டது. இதுகுறித்து மக்களின் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
பன்னீர்செல்வம், ஸ்டாலின், காங்கிரஸ் எல்லாம் வந்து கரெக்டாக தான் கோரிக்கை வச்சாங்க. அதாவது மறைமுகமாக ஓட்டு நடந்தால் தான், ஏன்னா அந்த செயலர் எம்எல்ஏலாம் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. மறைமுகமாக நடந்தால் யார் யாருக்கு போட்டாங்கன்னு தெரியாது. அப்படி நடந்துருந்தால் டீசெண்டாக நடந்திருக்கும். அதை தான் தனபால் சார்லாம் ஒத்துக்கலையே. அதெல்லாம் அவங்க சைடில் இருக்கிற சப்போர்ட் போலக்குது. தனபால் சார்லாம் அது ஒத்துக்கனால மிகப்பெரிய தப்பு. அதனால தான் இவங்க பிரச்சனை பண்ணாங்க.
சபாநாயகர் தேவையில்லாமல் ஒரு கம்யூனிட்டி பேட்டர் கொண்டு வர, அது தேவையில்லை. ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு கூட சரிக்கலாம். அதான் என்னுடைய இது. ரகசிய வாக்குப்பட்டு நடந்திருந்தால் ஏதாவது சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் இதே 122 பேருக்கு வந்துருக்கலாம்.
ஒரு நம்ம தமிழ்நாட்டு பிரஜைன்ற வகையிலையும் இந்தியாவில் இருக்கோன்ற வகையிலும் நம்ம நாட்டுக்கு இப்படி கேவலமாக இருக்கே, உலகம் முழுக்க அதை பார்க்குறாங்களே, நம்மளுக்கு எவ்வளோ அவமானம்னு இருக்குது. பாடுபட்டு நம்ம வந்து ஓட்டு போட்டிருக்கோம். எல்லாருக்கும் மைண்டை யாருக்கு பண்ணோம் என்னென்னு ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் ஜனங்களை மதிக்கிறது இல்லையே, இந்த ஓட்டுக்கு இதுவே இல்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ தரங்கட்டு போய் ஒரு அரசியல் இருக்கக்கூடாது, மொத்தத்தில் நல்லா இருக்காது, நல்லா இல்லை. இந்த விவகாரத்தை வந்து கவர்னர் வந்து சரியாக அதுக்கு ஈடு கொடுக்கல. ரெண்டு பேரையும் மீடியேட்டர் வச்சு பண்ண ஜென்டலாக பண்ணிக்கணும், அதை பண்ணலை அவர்.
எனக்கு வந்து இது அநியாயமாக தான் தோணுது. ப்ராக்டிக்கலாக வந்து ரகசிய வாக்கெடுப்பு பத்திருந்தா நல்லா இருந்திருக்கு. மற்றது இது வந்து எல்லாரும் வந்து ஆட்டு மந்தை இருந்து நிற்கிற மாதிரி இருக்குது. சபாநாயகரோட சட்டை கேச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அது வந்து அவங்களா கேச்சிக்கினாங்களான்றது இல்லை. அதே மாதிரி ஸ்டாலினோட சட்டை கேச்சதும் எனக்கு தெரியாது.
என் பேர் நந்தகுமார். இது வந்து இட்ஸ் அ மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தை குழி தோண்டி பதிச்சமாக தான் இருக்குது. டிஎம்கே பண்ணது பெரிய தப்பு தான். நீங்கள் வந்து சபாநாயகரை அந்தளவு வயலண்ட்டாக இது பண்ணிருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக சபாநாயகர் வந்து ரகசிய வாக்கெடுப்புக்கு அலோவ் பண்ணிருக்கணும். ஏன்னா அவங்கள போய் இந்த அந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஒரு 10 நாள் 1 வாரம் அவங்கள தங்க வச்சு அவங்க இண்டிபெண்ட்டாக டெசிஷன் எடுக்கிற இதிலே எம்எல்ஏஸ் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வந்து ரகசிய ஓட்டெடுப்பு தான் பண்ணிருக்கணும். சபாநாயகர் இது வந்து ப்ரோடி ஏடிஎம்கே மாதிரி தான் நடந்துக்கிறாரு ஒழிய நடுநிலையாரமாக அவர் நடந்துக்கலாம், கண்டிப்பாக நடந்துக்கலாம்.
சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்ததாக, சட்டசபையில் நடந்த மோதல் கடந்த 30 வருடங்களில் நடைபெறாத வகையில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தும் வண்ணம் உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். அவர் பிபிசி தமிழ் பேஸ்புக் நேரலையில் கலந்து கொண்டார். அந்த நேர்காணலிலிருந்து ஒரு பகுதியை தற்போது கேட்கலாம்.
அவங்களோட அந்த உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூர்ல அந்த ஹோட்டல்ல அடைச்சு வச்சது இருப்பாருங்க, அது வந்து அட்ரோஷியஸ். அவங்கள அடைச்சி வச்சு எல்லா உதவியும் காசு பணம் உட்பட கொடுத்து உங்களுக்கு வந்து அப்படியே கேப்டிவ் வச்சிருந்து அப்படியே சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் அப்படி சசிகலா அவர் இருந்தபோது சிறைக்கு சென்ற பிறகும் அவருக்கு ஆதரவாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஹோட்டல்ல அடைச்சி வச்சிருந்ததே யாரும் ஏற்கல, யாரும் ஏற்க முடியாது, நியாயப்படுத்த முடியாது, ரொம்ப மோசமான முறையில் அவங்க வச்சிருந்தாங்க. அப்புறம் ஆளுநர் வந்து சட்டமன்றத்தை கூட்டி ஒரு பதவியேற்பு சட்டமன்றத்தில் பெருமை நிறுவிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சட்டமன்றம் கூடிச்சு. அப்போ சட்டமன்றத்தை பொறுத்த வரையில் அந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கிட்டத்தட்ட 5ஆம் தேதியிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. நேற்று வந்து 18ஆம் தேதி. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஓபிஎஸ் ஓப்பனாக 8ஆம் தேதி 7ஆம் தேதி ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு 7ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 நாள். இந்த 11 நாளில் தமிழ்நாட்டில் பிஜேபி தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன சொன்னாங்க, கவர்னர் காலம் தாழ்த்தக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது, வேணும்னு மத்திய அரசாங்கம் பின்னாடி இருந்து பிஜேபி பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்க கவர்னரை. ஆகவே சட்டமன்றத்தை கூட்டணும், பெரும்பான்மை யாருக்கு உள்ளது என்பதை அங்கே வந்து வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆளுநர் ஏற்பாடு செய்யணும் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னோம், சிபிஐ சொன்னோம், திமுக தலைவர் சொன்னார், திமுக செயல் தலைவர் சொன்னார், எல்லா கட்சியும் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுகவுடைய செயல் தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் ஓபிஎஸ்ஸா அல்லது எடப்பாடி பழனிசாமி எந்த குறிப்பையும் நாங்கள் ஆதரிக்கலை. கவர்னரை தாமதப்படுத்துறதுக்கு பிஜேபி பின்னாடி இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே ஆளுநர் காலம் தாழ்த்தாமல் சட்டமன்றத்தை கூட்டணும், சட்டமன்றத்தில் யாருக்கு பெரும்பான்மை என்பதை வாக்கெடுப்பின் மூலம் அங்கே வந்து நடப்பதற்கான ஏற்பாட்டு ஆளுநர் செய்யணும்னு ஏற்கனவே அறிக்கை விட்டார். தொடர்ந்து எல்லாருமே சொன்னாங்க அப்படி சட்டமன்றம் கூட்டிய பிறகு அதை சட்டமன்றத்தை கூட்டுங்க, பெரும்பான்மை யாருக்கு உள்ளது என்பதை நிரூபிப்பதற்கு ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளலாம் சொன்ன திமுக தலைமை சட்டமன்றம் கூட்டிய பிறகு அங்கு நடந்து கொண்ட விதம் என்பது சரியில்லை.
எப்படி சொல்கிறீங்க?
காரணம் என்னன்னா, அதாவது ரகசிய வாக்கெடுப்பு என்பதற்கான எந்த ப்ரொசீஜரும் உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் கிடையாது.
நேயர்கள் இந்த நேர்காணலின் முழு பதிவையும் பிபிசி தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்க்கலாம். தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் பெருவளை கடற்பகுதியில் பயணித்த படகொன்றில் ஏற்பட்ட விபத்து காரணமாக அதில் பயணித்த 11 பேர் வரை இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
பேருவளை கடற்பகுதியில் பயணித்த படகொன்றில் ஏற்பட்ட விபத்து காரணமாக அதில் பயணித்த 11 பேர் வரை இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புனித யாத்திரையொன்றுக்காக சம்பந்தப்பட்ட படகு இன்று காலை கட்டுக்குருந்த முதல் பேருவளை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. அப்போது 3 கிலோமீட்டர் ஆழ்கடலில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்த போலீசார் இறந்த 10 பேரின் சடலங்கள் முதலில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர். விபத்து இடம்பெறும்போது சுமார் 35 பேர் முதல் 40 பேர் வரை சம்பந்தப்பட்ட படகில் பயணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்து இடம்பெறும் போது வேறொரு படகில் பயணித்த நபர் ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். விபத்துக்குள்ளான படகில் அதிக அளவிலான பயணிகள் பயணித்தனர். இதன் காரணமாக படகு ஆரம்பம் முதல் மிக ஆபத்தான முறையில் பயணித்தது. இவ்வாறு செல்லும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் படகு திடீரென மூழ்கியதாக தெரிவித்த அவர் அதில் பயணித்த நபர்கள் கடலுக்குள் வீழ்வதை தான் கண்டதாக தெரிவித்தார். இறந்தோரின் சடலங்கள் வைக்கப்பட்டுள்ள நாகோட வைத்தியசாலையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த இறந்த நபர் ஒருவரின் உறவினர் ஒருவர் இன்று காலை பேருவளை கத்தோலிக்க தேவாலயத்தில் இடம்பெற்ற திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தனது உறவினர்கள் அங்கு சென்றதாக தெரிவித்தார். விபத்துக்குள்ளான படகில் அதிகமானோர் சென்றமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த விபத்து குறித்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ள களுத்துறை மாவட்ட மீன்பிடி அலுவலகத்தின் பிரதி பணிப்பாளர் நுவன் குணவர்தன, சம்பந்தப்பட்ட படகில் 6 முதல் 8 பேர் வரை மாத்திரமே பயணிக்க முடியும். ஆனால் இதில் 35 பேர் முதல் 40 பேர் வரை சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த நுவன் குணவர்தன, இந்த விசாரணைகளுக்கு போலீசார் மற்றும் கடற்படையின் உதவியை நாடியுள்ளதாக தெரிவித்தார். விபத்து ஏற்பட்ட படகு மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட தேவையான அனுமதி பத்திரம் பெறாத ஒரு படகு என்று விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய தொகுப்பு. அடுத்து நேயர் நேரம், தொகுத்து வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் மரியமைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடிந்திருக்கிறார் மைக்கேல். கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
முதலில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு பற்றி எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், ஜெயலலிதா தான் முதல் குற்றவாளி என தீர்ப்பு கொடுத்தாலும் ஊழலின் பெரும்பகுதி சசிகலா மீது போடப்படுகிறது. சட்டத்தை மதித்து ஜெயிலுக்கு போகும் சசிகலா தான் குற்றவாளி என்பதை மறந்து தமிழக மக்களின் வாழ்வை சீரழிக்க தனக்கு வேண்டியவரை இனியும் அரசியலில் அமர்த்த முயல்வது வேதனைக்குரிய விடயம். அதனைவிட வேதனை பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஊழல் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட அம்மாவின் ஆட்சியை தொடரப்போவதாக கூறுவதுடன் இன்னும் மேன்மையுள்ள அம்மா என பட்டம் தருவதை பார்த்தால் கோபம்தான் வருகிறது. தமிழக மக்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்போது ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் தஞ்சாவூர் செந்தலை நேயர் NS பாலமுரளி, தமிழகத்தில் நடந்து வரும் அரசியல் குழப்பங்கள் மக்களை சலிப்படைய செய்து வருகின்றன. மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ப அந்த கழகம் செயல்பட்டால் தமிழகத்துக்கு எந்த கலகமும் களங்கமும் இருக்காது என்கிறார்.
தமிழக அரசியல் சூழ்நிலை பற்றிய செய்திகள் பற்றி எழுதும் ஷர்ஜா நேயர் வவ்வாலடி தமீம், ஜல்லிக்கட்டு பிரச்சினையில் வரலாறு படைத்த தமிழக மக்களை உலகமே திரும்பி பார்த்தது போன்று இப்போது இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையையும் உலகமே உற்று நோக்குகிறது என்பதை தெள்ள தெளிவாக அறிய தந்தமைக்கு நன்றி என்கிறார்.
சசிகலாவின் அரசியல் பிரவேசம் பற்றிய செய்தி கட்டுரை பற்றி எழுதும் பெல்ஜியம் லுவன் நேயர் விஜயசங்கர், சசிகலாவின் நேரடி அரசியல் பிரவேசத்தை நிழல் நிஜமாகிறது என்று கவித்துவமாக சொல்லிவிட்டீர்கள். செய்தி விவாதத்துக்குரியது என்றாலும் அதை நீங்கள் சொல்லிய விதத்தை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்த உங்கள் பதிவுகளும் பாராட்டத்தக்கன. வாழ்த்துக்களும் நன்றியும் என்கிறார்.
பிரபஞ்ச சக்தி மூலம் தலை மசாஜ் செய்யும் முடி திருத்துபவர் ஒருவர் பற்றி நாம் பிரசுரித்த காணொளி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், ராஜஸ்தானை சேர்ந்த பாபாசன் என்ற சிகை அலங்கார நபர் பற்றி காணொளி பகுதியில் பார்த்தேன். தான் தன்னிடம் வரும் வாடிக்கையாளர்களிடம் பிரபஞ்ச சக்தியை பாய்ச்சுவதாக கூறி தனது கைகளாலும் விரல்களாலும் கிளர்ச்சி ஊட்டுகிறாரே தவிர பிரபஞ்ச சக்தியை வழங்கவில்லை. நிசப்தமான இடத்தில் அமைதியான முறையில் தியானங்களால் மட்டுமே பிரபஞ்ச சக்தியை பெற இயலும். இது தனது வாடிக்கையாளர்களை பெருக்க ஒரு வியாபார தந்திரமே என்கிறார்.
இலங்கையில் ஜோதிடர் ஒருவர் கைது செய்யப்பட்டது குறித்த செய்தி குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், பிரபலமாக வேண்டும் என்பதற்காக மனம் போல ஆரிடம் சொல்வது வாடிக்கையாகிவிட்டது. ஜோதிடம் என்ற பெயரில் பிறர் மனம் நோகும்படி செயல்படுவது கண்டனத்துக்குரியது. ஆக்கப்பூர்வமான செயல்கள் மட்டுமே பலன் தரும் என்கிறார்.
ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்த செய்தி சேகரிக்க சென்ற நமது செய்தியாளர் ஜெயக்குமாரின் கேமரா போலீசாரால் உடைக்கப்பட்ட விவகாரம் குறித்து எழுதும் மனம்பூண்டி தட்சணமூர்த்தி, இந்த காட்சியை எனது மகன் கைபேசியில் பதிவு செய்து காண்பித்தார். காவலர்களே குடிசைகளை கொளுத்துவது, ஆட்டோவில் தீப்பந்தத்தை எறிவது, தெருவில் நிற்கும் வண்டிகளை காவலர்களே உடைப்பது போன்ற செயல்களால் எதிர் விளைவுதான் ஏற்படும். அதை காவலர்களும் உணரவில்லை, அவர்களை வேலை வாங்கிய மேல் அதிகாரிகளும் உணரவில்லை. இது 21ஆம் நூற்றாண்டு என்பதையும் அவர்கள் உணரவில்லை என்கிறார்.
நேரமாகிவிட்டது. வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் மரியமேக்கில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சிகளையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.